கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. கடலலையில் போராடும் மனிதருக்கெல்லாம் கலங்கரை தீபம் நீயாகவா,
கடலலையில் போராடும் மனிதருக்கெல்லாம் கலங்கரை தீபம் நீயாகவா,
ஏழ்மையெனும் பிணியில் வாடும் மாந்தருக்கெல்லாம் ஏற்றம் காண வழியை சொல்லும் இயேசுராஜனே. வறுமை மொழிய
நன்மை நிறைந்து நீதி நிலைக்க வானம் பொழுந்து வறுமை மொழிய
உழைக்கும் உறுதி வேண்டுமே இறைவன் அரசும் மலருமே. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே,
நீ நட்புடன் ஒட்டி கொண்டால் பகைமை உன்னோடு ஒட்டிவிடாது. சோதனை காற்று நீ பதரா அல்லது மணியா என்பதை காட்டுகிறது. உன்னோடு இறைவன் இருக்கின்றார் என்பதை உன் குணங்கள் வெளிக்காட்டுகின்றன. இயேசுவின் போதனைகளை கடைபிடித்தால் இயேசுவின் கரங்களை நீ பிடித்திருக்கிறாய். துன்ப மழை பெய்து கொண்டே இருக்கும், இறை அருளின் குடையை பிடித்தால் நீ துன்பத்தால் நனைய மாட்டாய்.
ஆண்டவரே என் ஒளியாகும், அவரே என் மீட்பாகும். ஆண்டவரே என் ஒளியாகும், அவரே என் மீட்பாகும். யாருக்கு அஞ்ச வேண்டும், யாருக்கு நடுங்க வேண்டும், அவரே என் அடைக்கலமே. யார் எதிராக போர் எழுந்தாலும் நம்பிக்கையோடிருப்பே. ஆண்டவரையே நான் நாடி தேடுவேன், வாழ்நாள் எல்லாம் காத்திடுவார். ஆண்டவரையே நான் நாடி தேடுவேன், வாழ்நாள் எல்லாம் காத்திடுவார். ஆண்டவரே என் ஒளியாகும், அவரே என் மீட்பாகும். ஆண்டவரே என் ஒளியாகும், அவரே என் மீட்பாகும்.
கடவுள் கூறுவதை கேட்போம். வரவர காது கேட்கவில்லை என்று ஒரு ஆதங்கம். அலுவலகம் போய்விட்டு திரும்புகையில் வைத்தியரிடம் சென்று இது பற்றி கூறினார். வைத்தியர் அவரிடம், நீங்கள் வீட்டுக்கு போனதும் தூரத்தில் நின்று கொஞ்சம் அருகில் சென்றும் மிக அருகில் சென்றும் மனைவியை கூப்பிட்டு பாருங்கள். எந்த நிலையில் உங்கள் மனைவி பதில் சொல்லுகிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுடைய காது கேளாமையை தீர்மானிக்கலாம் என்று கூறினார் வைத்தியர். வீட்டுக்கு வந்த கணவர் வாசற்படி ஏறியதும் ராணி கோப்பி ரெடியா என்றார். மனைவியிடம் இருந்து பதில் வரவில்லை. சற்று அருகில் வந்து கேட்டார், பதில் வரவில்லை. மிகவும் அருகில் வந்து ராணி கோப்பி ரெடியா என உரக்க கேட்டார். மனைவி திரும்பி கோபத்தோடு சொன்னார், கோப்பி ரெடியா என மூன்று முறை கேட்டீர்கள். நானும் கோப்பி ரெடி என மூன்று முறை கூறினேன். உங்களுக்கு காது கேட்கவில்லையா? கணவருக்கு வரவர காது கேட்கவில்லை, ஆனால் மனைவிக்குத்தான் காது கேட்கவில்லை என அவர் தவறாக புரிந்து கொண்டார். அன்பு நேர்களே, நாமும் பல தடவை கடவுளை கூப்பிடுகிறோம். கடவுள் தரும் மறு பதிலை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் கடவுளை காது கேளாதவர் போல் நினைத்து விடுகிறோம். ஆனால் உண்மையில் எமக்குத்தான் காது கேட்கவில்லை என புரிந்து கொள்ளவில்லை. சாமுவேலை கடவுள் மூன்று முறை கூப்பிட்டார். சாமுவேலால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான்காம் முறை புரிந்து கொண்டு கடவுளிடம் தம்மை அர்ப்பணித்தார். அதுபோல் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம், கடவுள் கூறுவதை கேட்போம்.
நிதமாக பாமனிதபா
பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மத்தியில் உள்ள உறவு வளராமல் தடுப்பது எவை எவை? தொழில்நுட்பம் பிள்ளைகள் மீது நல்ல விதத்திலோ அல்லது தீய விதத்திலோ செல்வாக்கு செலுத்தலாம். பிள்ளைகள் வளரும் பருவத்தில் அளவுக்கு அதிகமாக தொலைக்காட்சி பார்ப்பதால் அல்லது அமர்ந்திருந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுவதால் உடல் பயிற்சியில் ஆர்வம் குறைவதாகவும் உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் குழம்புவதாகவும் உணர்ச்சி சம்பந்தமான சில பிரச்சனைகள் எதிர்படுவதற்கும் பிற்பாடு வகுப்பில் கவனம் குறைவதற்கும் வழிவகுக்கலாம் என மனநில நிபுணர்கள் கூறுகிறார்கள். இதில் 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளே அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. பிள்ளைகள் சிறு பருவமாய் இருக்கும் போது அவர்கள் வாழ்வில் நடைபெறுகின்ற மிக முக்கிய விடயம் அவர்கள் தமது பெற்றோரோடு வளர்த்து கொள்ளும் நெருங்கிய பந்தமாகும். பெற்றோர் தமது பிள்ளைகளோடு விளையாடும் போதும் அவர்களோடு அன்பாக கதைக்கும் போதும் அவர்களுக்கு வாசித்து காட்டும் போதும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் நெருங்கிய உறவு வளர்வதாக கூறப்படுகின்றது. பிள்ளைகளுக்கு அனுதினமும் வாசித்து காட்டும் போது அவர்களுக்கு வாசிப்பதற்கான ஆசை வளர்கின்றது. இது பிள்ளைகளுக்கு பெற்றோர் சேர்த்து கொடுக்கும் மாபெரும் சொத்தாகும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் நல்ல உறவு வளர சேர்ந்து விளையாடலாம், வாசித்து காட்டலாம். ஓட்டும்போது கை தொலைபேசியில் கதைக்கலாமா அல்லது செய்தி அனுப்பலாமா? கை தொலைபேசியை கையில் வைத்திருந்தோ வைத்திருக்காமலோ அதில் கதைத்துக் கொண்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டுகின்ற ஓட்டுநரை போலவே மந்த நிலையில் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. வாகனத்தை ஓட்டிக்கொண்டே கை தொலைபேசி மூலம் செய்திகளை அனுப்புவது மாபெரும் தீங்கை விளைவிக்கும் என கூறப்படுகின்றது. இருப்பினும் 16-27 இடைப்பட்ட வயதுள்ள சுமார் 40% வாகனங்களை ஓட்டும் போது கை தொலைபேசி மூலம் செய்திகளை அனுப்புவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. அன்பு நேர்களே, இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் போது விபத்து நடந்தால் காவல்துறையினரும் காப்புறுதி நிறுவனத்தினரும் விபத்து நடப்பதற்கு முன் வாகனத்தில் இருந்த தொலைபேசியில் கதைத்தீர்களா, செய்தி அனுப்பினீர்களா என சோதித்து பார்ப்பார்களாம்.
அன்புதான் உயர்ந்தது, அன்பே கடவுள்.
செய்தி குழுவினரின் வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து அருள் தியானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். இன்று எமது தியானத்தின் தலைப்பு, உங்கள் வாயின் வார்த்தைகளினால் கடவுளின் ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, எமது வாயின் வார்த்தைகள் மிக முக்கியமான ஒன்றாகும். நீதிமொழிகளின் நூல் 18 அதிகாரத்தில் 21 திருவசனம் சொல்லுகிறது, வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே என்று. நாம் நம்முடைய வார்த்தைகளினால் வாழவும் முடிகிறது, நம்முடைய வார்த்தைகளினால் வாழ்வை இழந்துவிடவும் முடிகிறது. ஏனென்றால் இறைவன் நம்முடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் சரியாக பயன்படுத்தினோம் என்றால் அதன் மூலமாக நாம் வாழ்வடைய முடிகிறது. மாறாக நம்முடைய வார்த்தைகளை நாம் தவறாக பயன்படுத்துவோம் என்றால் அது நம்முடைய வாழ்வை பாதித்து விடலாம். முக்கியமாக இன்று நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், நாம் நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடி விட்டு அதற்கு பின்பு அந்த தேவைகளை குறித்து நம்முடைய வாயினால் எவற்றை கதைக்கிறோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற முக்கியமான கருத்தை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலே லூக்காஸ் நற்செய்தி நூல் 1 அதிகாரத்திலே வசனங்கள் 13 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, வானதூதர் அவரை நோக்கி, செக்கேரியா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது, உம் மனைவி எலிசபேத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் என்று அறிவிக்கப்பட்டது. எலிசபேத்தின் கணவர் செக்கேரியா கடவுளிடத்திலே ஒரு தேவைக்காக மன்றாடுகிறார். அப்பொழுது பாருங்கள், வானதூதர் வழியாக அவருக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது, உம்முடைய செபம் கேட்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. பின்பு நாம் வேதாகமத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், லூக்காஸ் நற்செய்தி நூல் 1 அதிகாரத்தில் 18 திருவசனம், செக்கிரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவர் ஆயிற்றே என்றார். 19 திருவசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கப்ரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன், உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் என்று வாசிக்கிறோம். 13 வசனத்தில் செக்கிரியா ஜெபம் பண்ணுகிறார். 18-19 வசனங்கள் வாசிக்கிறோம், அவருடைய சுபம் கேட்கப்பட்டு அவருடைய மனைவி எலிசபேத் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், அதாவது அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தார்கள், இப்பொழுது கடவுளுடைய அருளினால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ற செய்தி செக்கேரியாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது பாருங்கள், செக்கேரியாவினால் அந்த செய்தியை சரியான முறையிலே ஏற்றுக்கொள்ள முடியாமல், எங்களுக்கு வயதாயிற்றே, எவ்வாறு இது நடக்கப் போகிறது என்று சந்தேகத்தோடு ஒரு கேள்வி கேட்கிறார். சந்தேக வார்த்தை. இதனாலே என்ன நடக்கிறது என்றால், அவருடைய வாழ்வில் லூக்காஸ் 1 அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை, ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர், உம்மால் பேசவே இயலாது என்றார். சக்கிரியா தன்னுடைய பேச்சு திறனை இப்பொழுது இழக்கிறார். பின்பு நாம் தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எலிசபெத் அம்மாவுக்கு குழந்தை பிறக்கிறது. அதுக்கு பின்பு அந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிடும் பொழுது அவருக்கு மீண்டும் பேசும் வல்லமை கொடுக்கப்படுவதை நாம் வாசிக்க முடிகிறது. இந்த சம்பவத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதாவது, செக்கிரியா தன்னுடைய தேவைக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். அந்த தேவைகள் கடவுளால் கொடுக்கப்படுகிறது என்று அவருக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் சந்தேக வார்த்தைகளை பேசுகிறார். அந்த சந்தேக வார்த்தையினால் பாருங்கள், அவருடைய வாய் பேச முடியாமல் ஒரு சில காலம் நிறுத்தப்படுகிறது. இது போலதான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பாருங்கள், நாம் ஒரு தேவைக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறோம். மன்றாடிவிட்டு அந்த தேவையை குறித்து நாம் பல தடவைகளில் சந்தேக வார்த்தைகளை கதைக்கிறோம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுகிறோம். சில நேரத்திலே ஒரு தேவைக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடி விட்டு அதன் நிமித்தமே நாம் கோபப்படுகிறோம், அந்த பிரச்சனையினால் நாம் சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறோம், அந்த பிரச்சனையினால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சுமைகளை நாம் சுமக்கிறோம். ஒரு தேவைக்காக நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடி விட்டோம் என்று சொன்னால் அந்த தேவை ஆண்டவரால் சந்திக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நாம் விசுவாச வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக அவைகளை குறித்து நாம் தவறான வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை அல்லது தாறுமாறான வார்த்தைகளை எல்லாம் நாம் பேச ஆரம்பிப்போம் என்றால், செக்கிரியாவினுடைய பேச்சு நிறுத்தப்பட்டது போல நமக்கும் நம்முடைய அவிசுவாசமான வார்த்தையினால் அந்த வேண்டுதல்கள் நமக்கு கிடைப்பதற்கு காலம் தாமதிக்கலாம் அல்லது கிடைக்காமலேயே போகலாம். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவைக்காக நீங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறீர்கள் என்றால் அந்த தேவைகளை குறித்து மிகுந்த பொறுமையோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருங்கள். அவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அருளப்படும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களை கேட்கும் கடவுள் நீர். எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற கடவுள். செக்கிரியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அந்த குடும்பத்தில் உள்ள குறையை நீக்கி அந்த குடும்பத்திலே குழந்தை செல்வத்தை தந்த ஆசீர்வதித்த ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறவர்கள் எல்லாருடைய தேவைகளுக்காகவும் நான் மன்றாடுகிறேன். இவர்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர்தாமே செவிசாய்த்து தந்து ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நேயர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் அனுதினமும் நச்சீடி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. மொன்றியோலில் உள்ள நேர்கள் நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-8-0-0-26-0-4. அருள் தியானம் தொடர்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நம்முடைய வாயின் வார்த்தையினால் தூய ஆவியானவருடைய திருப்பொழிவை எவ்வாறு இழக்கிறோம் என்பதையும் நாம் சிந்திக்கலாம். மத்திய நற்செய்தி நூல் 12 அதிகாரத்தில் 32 திருவசனத்தில் வாசிக்கிறோம், மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார், ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பேசுவோர் இன்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெறமாட்டார் என்று சொல்லப்படுவதை வாசிக்கிறோம். தூய ஆவியாருக்கு எதிராக நாம் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை குற்றப்படுத்தி விடுகிறது, கரைப்படுத்தி விடுகிறது. இதனாலே நாம் தூய ஆவியானவருடைய திருப்பொழிவை இழக்க நேரிடுகிறது. மறுபுறம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் இழந்து விடுகிறோம். தூய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார், ஆலோசனை தருவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார், கரம் பிடித்து வழி நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அந்த தூய ஆவியானவர் எப்பொழுதும் நமக்கு துணையாக தரப்பட்டிருக்கிறார். எதற்கு துணையாக தரப்பட்டிருக்கிறார் என்றால், நாம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்குள், கிறிஸ்துவினால் உண்டாகும் விடுதலை வாழ்வுக்குள் நடத்துவதற்காகத்தான் தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தூய ஆவியானவருக்கு விரோதமாக நாம் பேசுகிறோம் என்றால் அது என்ன அர்த்தம், அல்லது தூய ஆவியாருக்கு எதிராக நாம் ஒன்றை சொல்லுகிறோம் என்றால் அது என்ன அர்த்தம் என்று பார்த்தோம் என்றால், கடவுளுடைய வழிநடத்தலை நாம் எப்பொழுது எதிர்க்கிறோமோ அல்லது கடவுளுடைய சித்தத்தை எப்பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறோமோ, அப்பொழுது பாருங்கள் நாம் தூய ஆவியாருக்கு எதிராக செயல்படுகிறோம். ஏனென்றால் தூய ஆவியார் இறைவனுக்குள் வழி நடத்துவதற்காக இங்கே நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். பல முறைகளில் பாருங்கள், நாம் கடவுள் என் ஜெபத்தை கேட்பதில்லை, கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுளுக்கு காதில்லை கண்ணில்லை, இன்னும் கடவுளை பலர் திட்டுவார்கள் பேசுவார்கள், இவ்வாறெல்லாம் நாம் சில நேரத்திலே கடவுளை எதிர்த்து மக்கள் பேசுவதை கேட்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் கடவுள் ஒரு வழியை நமக்கு அமைத்து வைத்திருக்கிறார், இந்த வழியில் தான் நாம் வாழ வேண்டும் என்று. அந்த வழியை கூட நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்து அல்லது அதை வெறுத்து நாம் விரும்புவது போல அல்லது இந்த உலகம் காட்டுவது போல நம்முடைய சுய விருப்பத்தின்படியெல்லாம் நாம் வாழுவோம், நாம் விரும்புகிற பாதையிலேயே செல்லுவோம். அது தவறு என்று தெரிந்தால் கூட நாம் அதை ஏற்று தவறு என்று அதை புரிந்து கொள்ளாமல் இதுதான் சரி என்று சொல்லி பிடிவாதத்தோடு அகங்காரத்தோடெல்லாம் நாம் இருப்போம். கடவுளுடைய பாதை நம் கண்முன்னால் நமக்கு காட்டப்பட்டாலும் நாம் இப்படி வாழக்கூடாது, நாம் இப்படி பேசக்கூடாது, நாம் இப்படி செய்யக்கூடாது, இது கடவுளுக்கு விருப்பமானது அல்ல என்று நமக்கு தெரிவிக்கப்பட்டாலும் அல்லது தெரிந்தாலும் கூட சில நேரத்திலே நம்முடைய சுயநலத்தினால் அவைகளை நாம் எதிர்க்கிறோம். இவ்வாறு எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுடைய வழிகளை ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்க்கிறோமோ அல்லது கடவுளுடைய விருப்பத்தை நாம் வெறுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் தூய ஆவியாருக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். ஏனென்றால் மீண்டும் சொல்லுகிறேன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் இறை ஒளிக்குள் நடத்துவதற்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். மனிதன் தன்னுடைய சுய சக்தியினாலே, சுய வலிமையினாலே, சுய ஆற்றலினாலே இறைவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழ முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் அவன் மாமிசத்தினால் ஆளப்படுவதினாலே, பல முறைகளிலே மாமிசத்தினால் மனிதன் ஆளப்படுவதனால் அவன் உலக இன்பத்துக்குள்ளும் உலக வழிகளுக்குள்ளும் தான் இழுக்கப்படுகிறான். அதையும் தாண்டி இறைவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே, இறைவனுடைய அருளுக்குள்ளே, இறை ஒளிக்குள்ளே ஒருவர் வாழ வேண்டும் என்றால் அவருக்கு மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி துணையாக தேவைப்படுகிறது. அவர்தான் தூய ஆவியானவர். அதனாலதான் கடவுள் நம் எல்லோருக்கும் அந்த தூய ஆவியா தூய ஆவியாரை கொடுத்திருக்கிறார். அந்த தூய ஆவியார் கடவுள், மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர். அந்த தூய ஆவியார் நம்மை, நாம் இறை பிரசன்னத்துக்குள்ளே வாழ வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுது, இறை வழியில் வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவர் நமக்கு துணை செய்து அதிலே நம்மை நடத்தி செல்லுகிறார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அதிலே நாம் வாழுவோம். கடவுளுடைய வழி இதுதான் என்று தெரியும் பொழுது அந்த வழியிலே வாழ்வதற்காக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். மாறாக அதை நாம் எதிர்த்து, அதை வெறுத்து நாம் வாழும் பொழுது அதன் வழியாக நாம் தூய ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் நாம் மொழியை வெறுத்து இருளுக்குள்ளே போகிறோம், துன்பத்துக்குள்ளே போகிறோம். நாமாகவே படுகுழியை நமக்கென்று தோண்டி அதிலேயே விழுந்து விடுகிறோம். ஆகவே தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் இறை அருளுக்குள் வழிநடத்தி சென்று இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, நாம் எல்லோரையும் உம்முடைய அருளுக்குள்ளும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளும் வழி நடத்துவதற்காக தூய ஆவியாரை நமக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய தூய ஆவியின் பிரசன்னத்தை தந்து இவர்கள் ஒவ்வொருவரையும், இவர்கள் குடும்பத்தையும் உம்முடைய இறை அருளுக்குள்ளும் இறை ஒளிக்குள்ளும் வழிநடத்தி செல்லுவீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆண்டவரே, அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, அன்பான தேவனே, உமக்கே ஆராதனை.
கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் அனுதினமும் நச்சீடி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. மொன்றியொலில் உள்ள நேர்கள் நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-8-0-0-26-0-4. அருள் தியானம் தொடர்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பேசுகிற வார்த்தைகளில் எவ்வாறு நாம் தூய்மையாக வாழ முடியும், நல்ல வார்த்தைகளை பேச முடியும், அல்லது பேச வேண்டிய வார்த்தைகளை எவ்வாறு நாம் பேச முடியும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 18-19 வரை வாசிக்கும் பொழுது, என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள், இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் போது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் என்று எழுதப்பட்டிருப்பதை வாசிக்கிறோம். அதாவது இந்த திருமறை பகுதி கிறிஸ்துவுக்குள் ஒருவர் வாழும் பொழுது அதன் வழியாக சில நேரம் அவருடைய விசுவாசத்துக்கு எதிரான சில போராட்டங்கள் வரலாம். அப்படி வரும் பொழுது அங்கு என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை தூய ஆவியானவரே அவர்கள் வழியாக பேசுவார் என்று சொல்லப்படுவதை நாம் வாசிக்கிறோம். இது நம்முடைய அன்றாட வாழ்வுக்கும் பொருந்துகின்ற ஒரு பகுதியாகும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பாருங்கள், நாம் சில நேரத்திலே சரியான வார்த்தைகளை பேசாமல் போவதினால் நம்முடைய குடும்பத்திலே எத்தனையோ குழப்பங்கள் வந்து விடுகிறது, பிரச்சனைகள் வந்து விடுகிறது, சண்டைகள் வந்து விடுகிறது. நாம் பேச வேண்டிய வார்த்தைகளை பேசாமல் பேசக்கூடாத வார்த்தைகளை நாம் பேசி விடுவதனாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ நல்ல சூழ்நிலைகளை நாம் குலைத்து விடுகிறோம். மாறாக பேச வேண்டிய வார்த்தைகளை நாம் பேசாமல் போவதனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய நிலையை இழந்து விடுகிறோம். முன்னேற வேண்டிய எத்தனையோ பாதைகளிலே நாம் முன்னேற முடியாமல் போய்விடுகிறோம். சில நேரத்தில் என்ன பேசுவதென்றே தெரியாமல் தவித்து போய் நிற்கிறோம். இந்த நிலையிலேதான் இந்த வார்த்தை வழியாக தூய ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். எமது அன்றாட வாழ்வில் நாம் வேலை செய்யும் இடத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவுகளோடு நாம் பழகும் பொழுது, நம்முடைய சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது, ஒவ்வொரு நேரத்திலும் நாம் பேசுகிறோம். அப்படி பேசும் பொழுது எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, அல்லது எவ்வாறு பேச வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவருடைய ஆளுமைக்குள் நாம் இருக்கும் பொழுது, அவருடைய துணையோடு நாம் வாழும் பொழுது, குடும்பத்திலும் சரி, அதாவது குடும்பத்தை உதாரணமாக எடுக்கும் பொழுது கணவன் மனைவி உறவிலே, பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே, சகோதர சகோதரிகள் உறவிலே நாம் பேசும் பொழுது ஒருவரொருவரை மதித்து மரியாதையோடு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அன்போடு பேசுகிறவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். ஏனென்றால் தூய ஆவியானவர் அவ்வாறு நம் வழியாக பேசுவார். அதுபோல வேலையிடத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, நாம் பேசும் பொழுது அவர்களையும் சரியான முறையிலே மரியாதையோடு நாம் அவர்களோடு பேசுவதற்கும் அவர்களோடு பழகுவதற்கும் தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். சில நேரத்திலே பேச வேண்டிய இடத்திலே நாம் என்ன பேசுவதென்று தெரியாமல் தவித்து நிற்கும் பொழுது கூட ஞானமாக நாம் பேசுவதற்கும், பேச வேண்டிய வார்த்தையை அவர்களுக்கு புரியக்கூடிய விதமாக பேசுவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு பேச்சு திறனை தந்திருக்கிறார் என்றால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த பேச்சு திறனின், அதாவது அந்த வார்த்தையின் வழியாக நாம் வாழவும் முடியும், அல்லது வாழ்வை இழக்கவும் முடியும். அவற்றை நாம் சரியான முறையிலே கையாள ஆரம்பித்தோம் என்றால் அதன் வழியாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். குறிப்பாக நாம் வாயினால் பேசும் வார்த்தைகளில் நாம் கவனம் வைத்து அந்த வார்த்தைகளை நாம் நல்ல முறையிலும் சரியான முறையிலும் பேசுவதற்கு தூய ஆவியானவருடைய துணையோடு நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அதன் வழியாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். என்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வீணான வார்த்தைகளினால், அவ்விசுவாசமான வார்த்தைகளினால் உங்களுடைய சுபத்துக்கான பதிலை இழந்து விடாமல், நீங்கள் செய்கிற சுபத்தை விசுவாச வார்த்தைகளினால் பேசி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. அதே போன்று தூய ஆவியானவருக்கு விரோதமாக, அதாவது கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு விரோதமாக நாம் பேசாமல், கடவுள் நம்பிக்கையோடு நாம் பேசி நம்முடைய வாழ்க்கையை நடத்த தூய ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வாராக. அது மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்வில் நாம் பேசுகிற வார்த்தைகளிலே தூய்மையும் நீதியும் இன்னும் மற்றவர்களை புரிந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு நல்லவர்களாய் நாம் கதைக்கவும் தூய ஆவியானவர் துணை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பேச்சு திறனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். வார்த்தைகள் வழியாக நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்பவும் முடியும், வார்த்தைகள் வழியாக நம்முடைய குடும்பங்களை இடித்து போடவும் முடியும் என்று நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இதோ இந்த நாளிலும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் தந்தரலும். இதன் வழியாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சரியானவைகளை பேசவும் நல்லவைகளை பேசவும் மற்றவர்களுக்கு புரியக்கூடிய விதமாய் பேசவும் மற்றவர்களை அன்போடு அணைத்து பேசவும் நீர்தாம் இவர்களுக்கு துணையாய் இருந்து வழி நடத்தும். இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் சந்தித்தரலும். கண்ணீரோடும் கவலையோடும் வேதனைகளோடும் நோயோடும் தனிமையிலும் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீரே ஆறுதலா இருந்து துணையா இருந்து சுகம் கொடுக்கிறவரா இருந்து விடுதலை வெற்றி தருகிற ஆண்டவரா இருந்து வழி நடத்துயரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு பயன்பெறுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945 இத்தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பின் உங்கள் நண்பர்களும் கேட்டு பயன்பெற உதவி செய்யுங்கள். உங்கள் தேவைகளுக்காக எமது சுபக்குழுவில் மன்றாட விரும்பினால் உங்கள் தேவைகளை பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-646-2446-446-2044 என்னும் இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சுபக்குழுவினர் உங்கள் தேவைகளுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அன்பு நேயர்களே, இணையதளங்கள் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரிகள் www.tamilgoodnews.com அல்லது www.vanpura.com. இந்த இணையதளங்களிலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது சுப வழிபாடுகளை மற்றும் பல அருத்தந்தையர்களின் அருள் தியானங்களை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, இலங்கையில் இருந்து வெளியாகும் பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளங்கள் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதளங்கள் www.tamilgoodnews.com அல்லது www.vanpura.com. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734-2734. இமெயில் அட்ரஸ் tamilgoodnews@gmail.com tamilgoodnews@gmail.com.
அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்றார் கொடிய வறுமையை சந்தித்த ஔவையார். இந்த கொடிய வறுமை பெற்றெடுக்கும் பசி கொடுமை பற்றி பாடிய குமரகுருபரர், பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்றார். அந்த பத்தும் என்னவெனில்,
மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவமுயற்சி, தாளாண்மை, தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம்.
எனவே பசி பல நேரங்களில் ஒருவருடைய அனைத்து நல்ல குணங்களையும் இழக்கச் செய்து விடுகின்றது. அந்த தெருவில் வேப்பமரத்தடியில் 10 வயது சிறுவன் ஒருவன் தனது கையை பிடித்தபடி வலியால் துடித்துக் கொண்டிருந்தான். அவ்விடத்தில் கூட்டமும் கூடிவிட்டது. அக்கூட்டத்தில் இருந்த ஒருவர் பையன் பக்கத்து பள்ளிக்கூடத்து மரத்தில் ஏறி விளையாடி கீழே விழுந்து கையை உடைச்சுக் கொண்டிருக்கின்றான் என்றார். அங்கு நின்ற இன்னொருவர், அவன் பாட்டி எங்க காணா என்றதும், அது வேலைக்கு போயிருக்கு, சாயங்காலம்தான் வரும் என்றார் இன்னொருவர். இன்னும் மற்றொருவர், தாயில்லாத அவன பாட்டிதான் ஏதோ கூலி வேலை செய்து வளர்த்து கொண்டிருக்கிறார், எலும்பு முறிவு வைத்தியருக்கு சொல்லுங்கப்பா என்றார். அந்த வைத்தியர் சுற்றுப்பட்டியில் இருக்கும் எல்லா ஊர்க்காரர்களுக்கும் எலும்பு முறிவுக்கு கட்டுப்போட்டு வைத்தியம் செய்பவர். உடனே கூட்டத்தில் இருந்த ஒருவர் தனது அலைபேசியை எடுத்து அவருக்கு விஷயத்தை சொன்னார். அதற்கு வைத்தியர், தன் பக்கத்து ஊரில் இருப்பதாகவும் இங்கு வர 2 மணி நேரம் ஆகும் என்றும் வலி குறைய மாத்திரை கொடுத்து படுக்க வைக்குமாறும் கூறினார். அந்த சிறுவனின் பக்கத்து விட்ட பெண் சோறு வடித்த கஞ்சி கொடுத்து மாத்திரையும் கொடுத்தார். இதற்குள் அந்த சிறுவனின் பாட்டி தகவல் தெரிந்து அங்கே வந்துவிட்டார். பாட்டி வந்த வேகத்தில் பேரனை 4 சாத்து சாத்தியது. அறிவிருக்கு அவனுக்கு, நான் என்ன செய்வேன், வைத்தியருக்கு எப்படி ரூபா கொடுப்பேன், ஒவ்வொரு தடவை வைத்தியர் கட்டுப்பட வரும்போதும் 50-100 கொடுக்கணுமே, இப்படி தண்டா இழுத்து விட்டுட்டானே என அழுதார்.
அந்த பாட்டியின் வறுமை அந்த சிறுவனை அந்த நிலையிலும் கைநீட்டி அடிக்க வைத்துள்ளது. அன்பர்களே, இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தபோது கொடிது கொடிது வறுமை கொடிது என்றுதான் மனம் அழுதது. இந்த கொடிய வறுமை பாசத்தையும் புறந்தள்ளியது. பாவம் பாட்டி என்ன செய்வாள்? இந்த கொடிய வறுமை யாரை பற்றியுள்ளதோ அவர்களை அது மனித மாண்பு என்றால் என்ன, மதிப்பு என்றால் என்ன என்று கேட்க வைக்கின்றது.
இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்புரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்புரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் vanpura.com vanpura.com அல்லது tamilgoodnews.com என்னும் இணையதளத்துக்கு வாருங்கள். சரி நேர்களே, இத்துடன் எமது வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.